இன்னைக்கு மகாபெரிவாளோட ஜெயந்தி, வைகாசி அனுஷம் உலகம் முழுக்க எல்லாரும் கொண்டாடுறோம். நம்முடைய வேத மதத்தை காப்பாற்றி கொடுத்தாலே இப்படி ஒரு மகான் அவதாரம் பண்ணி 100 வருஷம் நம்மளோட இருந்து நமக்கு பண்ண கருணையை நினச்சி நினச்சி நம்ம எல்லாரும் அந்த நன்றியை எப்படியாவது தெரிவிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச மாதிரி கொண்டாடுறோம். வைதிகாலெலாம் ஆவஹந்தி ஹோமம் அப்படி ஹோமங்கள் பண்ணுறா, விமர்சையாக பூஜை பண்ணி பாட தெரிஞ்சவா பாடுறா, சித்திரம் வரைய தெரிஞ்சவா சித்திரம் வரைகிறா. அப்படி எனக்கு பெரியவாளை பற்றி பேசணும்னு ஒரு ஆசையாக இருக்குது. பெரியவாளை பற்றி பேசணுன்னா அவளுக்கு பிடிச்ச வேல்யூஸ் என்ன, அவள் எதை ரொம்ப கொண்டாடினா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு பார்த்தோன்னா அந்த பெரியவாளுக்கு பிடிச்ச வேல்யூஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி பெரியவாளே ஒரு கதை சொல்லியிருக்கா. மணிக்குட்டி அப்படின்ற பேரில் மகாபெரிவா சொல்லி அது ஒரு சிறுகதை வடிவத்தில் கலைமகளில் 50-60 வருஷங்களுக்கு முன்னாடி பிரசுரம் பண்ணியிருக்கா. அதை சிவராமன்னா என்ன நீ படித்து ரெக்கார்டிங் பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்தேன். அதை கேட்டவா நல்லாயிருக்கு, இருந்தாலும் நீங்கள் கதையாக சொன்னால் குழந்தைகளுக்கு சொல்கிற மாதிரி சொன்னால் இன்னும் எங்களுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படின்னு கேட்டா. ஒரிஜினல் தான் எப்போவுமே பெஸ்ட்டு. வால்மீகி ராமாயணத்தை டெக்ஸ்ட்டை படிக்கிறது தான் எல்லாத்த காட்டிலும் விசேஷம். இருந்தாலும் குழந்தைகள்லாம் சேர்ந்து ஸ்கூலில் அதை ராமாயணத்தை நாடகமாக போட்டால் நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அதேமாதிரி ராம நாடக கீர்த்தனை ஒரு குழந்தை பாடினா கூட ராமனுக்கு மன்னன் மூடி தரித்தாலே அப்படின்னா சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி இந்த பெரியவாளுடைய அந்த கதை டெக்ஸ்ட்டும் இருக்குது, அந்த ஆடியோ இருக்குது, அதை கேட்டு பாருங்கோ. இது என் சந்தோஷத்துக்காக நான் அதை அந்த ஐ எம் ரீடெல்லிங் தட் ஸ்டோரி. மணிக்குட்டி அப்படின்னு டைட்டில் பெரியவா சொல்கிறா. இந்த மணிக்குட்டி அப்படிங்கிற பேரை பார்த்தோன்னே உங்களுக்கெல்லாம் ஏதோ தன் குழந்தைய செல்லம்மா கண்ணே மணியே அப்படின்னு செல்லக்குட்டி பட்டுக்குட்டிங்கிற மாதிரி மணிக்குட்டி அப்படிங்கிற கொஞ்சர வார்த்தைன்னு தெரியும். வாஸ்தவந்தான் குழந்தைகள் கோணாமான்னு இருந்தால் கூட அப்பா அம்மா பட்டுக்குட்டின்னு கொஞ்சம் தான் செய்வா. இப்போ நான் சொல்கிற இந்த குழந்தை வந்து அந்த மணிக்குட்டிங்கிற பேர் அப்பா அம்மா கொடுத்த பேர் இல்லை, பண்டித லோகமும் ஒரு ராஜாவும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு கொடுத்த டைட்டில் இந்த மணிக்குட்டிங்கிறது. ஆனால் அப்பேற்பட்ட குழந்தைக்கு அவள் அப்பாக்காரர் திட்டு திட்டுன்னு திட்டி அந்த குழந்தைய வீட்டை விட்டு விரட்டினார் அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமாக ஒரு பொடி வச்சு இந்த கதையை ஆரம்பிக்கிறார். யார் இந்த மணிக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றி சொல்லணும்னா இவருடைய கொள்ளு தாத்தாலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது தஞ்சாவூரில் ஷாஹஜின்னு ஒரு மகாராஜா இருந்தார். அந்த மகாராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆசை வந்தது. இந்த காலத்தில் இந்த ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டேனா டெல்லியில் எல்லா ஊர்லேருந்தும் கலைஞர்களை கூப்பிட்டு அவாவா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அன்றைக்கி ஒரு நாளாவது நம்ம எல்லோரும் ஐக்கியமாக இருக்கோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அவளுடைய ஆடல் பாடல்லாம் பண்ண சொல்கிறாளோ இல்லையோ, அது அன்றைக்கி ஒரு நாள் தான். இந்த ஷாஹஜி மகாராஜாவுக்கு எல்லா தேசங்கள்லேருந்தும் வேத பண்டிதர்களை வர வச்சு பர்மனண்ட்டாக தன்னுடைய ஊர்லேயே தங்க வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. ராஜாங்கிறதுனால வசதி இருந்தது, அந்த ஆசையை அவர் நிறைவேற்றின்றார். திருவசுநல்லூருங்கிற கிராமத்தில் கூர்ஜரம், குஜராத், மகாராஷ்டிரா, கன்னடம், ஆந்திரம், கேரளம், தமிழ்நாடு எல்லாத்துலேருந்து நல்லா படித்த வேத பிராமணால போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வர சொல்லி இந்த திருவசனூரில் அவளுக்கு வீடு கொடுத்து அந்த கிராமத்தையே அவளுக்கு சர்வமானியமாக எழுதி வச்சு இப்படி ஒரு ஸ்ரோத்ரிய கிராமத்தை உருவாக்கினார். இந்த கிராமத்தில் கன்னட பிராமணாள், இந்த கிராமம் திருச்செந்தூரில் தான் ஸ்ரீதரையாவாள் வந்திருந்தார். அவருக்கு கார்த்திக் அமாவாசையில் கங்கை வந்தது, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அந்த மகானை ஸ்மரிக்கிறார். இந்த கிராமத்தில் ஒரு கன்னட பிராமண குடும்பம் வந்திருந்தா, அவள் ஸ்ரீவாஞ்சியத்துலேருந்து வந்திருந்தா, அதில் ஒரு பிள்ளைக்கு ஸ்ரீவாஞ்சேஸ்வரன் அப்படின்னு பேர் வச்சுருந்தா. அந்த குழந்தை ராஜா முன்னாடி சின்ன குழந்தையாக இருக்கும்போதே ஆஷு கவியாக சம்ஸ்கிருதத்தில் ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணான், ஸ்லோகம்லாம் எழுதினான். அதனால் அவனுக்கு குட்டி கவி அப்படின்னு ஒரு பட்ட பேர் கொடுத்தா. இது நான் சொல்ல வந்த மணிக்குட்டி இல்லை, இது வேற குட்டி கவி. இந்த குட்டி கவியோட கொள்ளு பேருந்தான் மணிக்குட்டி அப்படின்னு சொல்கிறான். இந்த குட்டி கவி, குட்டி கவின்னு சொன்னதால குட்டி குட்டின்னு அந்த ஒரு செல்ல பேராக எடுத்து, அவருடைய பிள்ளை மாதவ சாஸ்திரி, ஸ்ரீவாஞ்சேஸ்வர சாஸ்திரிகளோட பிள்ளை மாதவ சாஸ்திரி, அவருடைய பிள்ளை நரசிம்ம சாஸ்திரி. அந்த நரசிம்ம சாஸ்திரிக்கு பிறந்த குழந்தைக்கு கொள்ளு தாத்தா ஞாபகமாக ஸ்ரீவாஞ்சேஸ்வரன் பேர் வச்சா. அந்த குழந்தையும் அந்த கொள்ளு தாத்தாவோட மறு அவதாரமோன்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ புத்திமானா சூட்டிக்கையாக இருந்தான். இந்த குழந்தை வளர்ந்து வரும்போது அங்கே திருவிஷ்ணுலூலியே ஈஸ்வர சாஸ்திரிகள்னு ஒருத்தர்கிட்ட வேதாத்தியனம் முடிச்சுட்டு மீமாம்சா சாஸ்திரத்தை முழுக்க படிச்சுட்டான். அதுக்கப்புறம் அங்கேருந்து 6 மைல் தள்ளி மணலூர்னு ஒரு கிராமத்தில் சீனிவாசையர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த நவ்ய நியாயம் அப்படின்னு பெங்காலில் டெவலப் ஆயிருந்த ஒரு நியாயம் இருந்தது. அவர் பெங்காலில் போய் அதை முழுக்க 64 வாதங்கள் இருக்குது, எல்லாத்தையும் நன்னா படிச்சுன்னு வந்திருந்தார். அதனால் நம்ம ஸ்ரீவாஞ்சேஸ்வரன் தினமும் 6 மைல் நடந்து மணலூர் போய் அவர்கிட்ட அதை கத்துண்டு 6 மைல் திரும்பி வந்து இப்படி முயற்சியாக அந்த தர்க்கசாஸ்திரத்தில் நன்னா படித்து ரொம்ப புலமையோடு இருந்தான். இவனையும் குட்டி குட்டி அப்படின்னு செல்லமாக அந்த கொள்ளு தாத்தா ஞாபகமாக எல்லோரும் குட்டின்னு கூப்பிட்டுருந்தா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல பெங்கால்னால் நீங்கள்லாம் வந்து பரமஹம்சர் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவா கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு எல்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பேள், அவள்லாம் வந்து இவர் காளி பக்தர் அவர் கிருஷ்ண பக்தர், காளி கிருஷ்ணன் ரெண்டும் கருப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ரொம்ப பக்தி பண்ணவா பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேள். ஆனால் அந்த மாதிரி பக்தி எமோஷன்லாம் இல்லாமல் பியூர் லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல படிப்பும் அந்த பெங்காலில் தான் டெவலப் ஆயிருந்தது. அறிவாராய்ச்சியாக உணர்ச்சியே கலக்காத புத்திவாதம் அந்த சித்தாந்தங்கள் எல்லாம் அந்த பெங்காலில் நன்னா டெவலப் ஆயிருந்தது. அதுவும் நவத்வீபம் அப்படின்னு ஒரு 9 தீபங்கள் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்தில் அது நன்னா டெவலப் ஆயிருந்தது. அங்கே தத்துவ சிந்தாமணி அப்படின்னு ஒரு கங்கேஷ மிஸ்ரோபாத்யாயா அப்படிங்கிறவர் தர்க்கத்துக்கு ஒரு புஸ்தகம் எழுதி, அதுக்கு முன்னாடி வேதத்தோட ஒரு அங்கம்தான் தர்க்கம், அதை கௌதம முனிவர் கௌதம மகர்ஷி கொடுத்துருந்தார். அதை ஒரு கோடிஃபை பண்ணி 64 நியாயங்களாக ஆக்கி தத்துவ சிந்தாமணிங்கிற புஸ்தகம் எழுதி, இதுக்கு தான் நவ்ய நியாயம். நியாயம்னா தர்க்கம், நவ்ய நியாயம்னா புது தர்க்க புஸ்தகம் அப்படின்னு அர்த்தம். இந்த நவ்ய நியாயத்தை தத்துவ சிந்தாமணியை மணி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புஸ்தகத்துக்கு சுருக்கமாக. இதுக்கு மதுராநாதர், ஜெகதீஷர், வாசுதேவ சார்வபௌமர், ரகுநாத சிரோமணி இப்படி பலர், கதாதரர் இப்படி பலர் உரை எழுதியிருக்கிறார்கள் அப்படின்னு தெளிவாக சொல்கிறான். இந்த இடத்துல ஒரு ஜோக் சொல்கிறான், இந்த பேரெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கிரிக்கெட்டர், ஹாலிவுட்டில் இருக்கிற சினிமாக்காரா பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்களே, நம்முடைய வேத மதத்தில் உலகமே கொண்டாடும்படியா லாஜிக்னால் இதுதான் அப்படின்னு வியக்கும்படியான புஸ்தகங்கள்லாம் எழுதினவா இருக்கா, அது தெரிஞ்சுக்கோங்களேன், இது இருந்தால் காதில் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த புஸ்தகங்களெல்லாம் இந்த ரொம்ப ரகுநாத சிரோமணிங்கிறவர் எழுதின தி திதி அப்படிங்கிற புஸ்தகம் இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட் உரை அப்படின்னு சொல்கிறார். அந்த தி திதியில் 10 வாதங்கள் இருக்கான். இந்த 10 5 படித்து புரிஞ்சினவனே ரொம்ப புத்திமான், 10 படித்தான்னா அவனை விட புத்திமானே கிடையாது அப்படின்ற அளவுக்கு ஒரு அத்தாரிட்டி ஆகிடுவா. இப்படி இந்த 10 வாதங்கள் அந்த தத்துவ சிந்தாமணி இது எல்லாத்தையும் இங்கிருந்து அந்த காலத்தில் பஸ்ஸும் கிடையாது ட்ரெயினும் கிடையாது, இந்த மணலூர் சீனிவாசர் பெங்காலுக்கு போய் அங்கே பண்டிதர்கள்ட்ட சர்வீஸ் பண்ணி சுஸ்ரூஷை பண்ணி அதெல்லாம் கற்றுண்டு வந்திருந்தார். தமிழ்நாட்டில் இது அவ்வளோ பிரச்சாரமாக இருக்கலை, அவர் ஒருத்தருக்கு தான் தெரிஞ்சது. அதனால் நம்முடைய வாஞ்சேஸ்வரன் அவர்கிட்ட போய் படிச்சுட்டு கரைச்சி குடிச்சிட்டான் அந்த புஸ்தத்தை அப்படின்னு சொல்கிறார். இப்படி ஏன்னா அவ்வளோ புத்தி இருந்தால் தான் இதை படிக்க முடியும், இவனுக்கு தான் அவ்வளோ புத்தி இருந்தது, இவன் அந்த கரைச்சி குடிச்சிருந்தான். இந்த நேரத்தில் ஒரு பெங்கால் வித்வான் ராமேஸ்வர யாத்திரை போயிட்டு வழியில் எல்லாரையும் வாதம் பண்ணி ஜெயிச்சுன்னு வந்துட்டு இருந்தார். அவர் தஞ்சாவூருக்கு வந்தார். இந்த தஞ்சாவூர் ஒரு சீமை, திருவிடமருதூர் அங்கே அமரசிம்மன் ஒரு ராஜா, அது ஒரு சீமை. இந்த தஞ்சாவூரில் சரபோஜின்னு ஒரு மகாராஜா. இந்த இடத்துல சொல்கிறார் பெரியவா, இந்த வெள்ளக்காரன் இந்த மாதிரி ரெண்டு பக்கத்து பக்கத்தில் ராஜாக்கள் இருந்தால் அவளுக்குள்ள ஒரு குழந்தையும் கிள்றது தொட்டிலாம் ஆட்டுறதுங்கிற மாதிரி ஒரு ஏதாவது ஒரு தூண்டி விட்டு சண்டை போட வச்சுருவான். அப்புறம் அவன் நடுவில் பூந்து ஏதோ ராஜி பண்ணி வைக்கிற மாதிரி ராஜ்ய அதிகாரத்தெல்லாம் எடுத்துட்டுருவான். இவாளுக்கு ராஜான்னு ஒரு டைட்டில், ஒரு யானை இப்படி கொடுத்து வைப்பான். இது மாதிரி இந்த திருவிடமருதூரில் அமர்சிம்மன் ஒருத்தர் ராஜாவாக இருந்தார். சரபோஜி அங்கே தஞ்சாவூரில் ராஜாவாக இருந்தார். இருந்தாலும் ஒன்று சொல்லணும், இந்த வெள்ளக்காரன் இந்த ராஜாவோட சைக்காலஜி புரிஞ்சுட்டு இந்த பண்டிதர்களெல்லாம் அவள் ஆதரிக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் பணம் கொடுத்து வச்சுருந்தான், அதில் கை வைக்கலை, நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்கிற பெரியவா. அப்படி இந்த வந்த பெங்கால் வித்வான் முதல்ல தஞ்சாவூர் போகிறார். அங்கே போய் அந்த சபையில் வாதம் பண்ணுறார். அவர் இந்த நவ்ய நியாயத்தில் ரொம்ப பெரிய பண்டிதராக இருக்கார். அவர் அந்த தர்க்கங்களெல்லாம் எடுத்து அவுத்து விட்டால் அங்கே ஒருத்தருக்குமே பதில் சொல்லத்தெரியா, எல்லோரும் தோற்று போயிட்டாலாம், எல்லோரும் தலைகுனிவு. இந்த தென் சீமைக்கே ஒரு அவமானமாகிடுது. அவர் ராஜா என்ன பண்ணுறது, அவருக்கு சம்மானம் கொடுத்து அனுப்புகிறார். அங்கேருந்து திருவிடமருதூருக்கு வரார். திருவிடமருதூரில் இருக்கிற பண்டிதர்களும் பயப்படுறா. ஆனால் திருவிடமருதூருக்கு பக்கத்தில் தான் இந்த திருவிசுநல்லூர் இருக்குது. அங்கேருந்து சில இளைஞர்கள்லாம் சபையில் போயிருக்கா, நம்ம வாஞ்சேஸ்வரனும் போயிருக்கான். அங்கே இந்த பெங்கால் வித்வான் கேள்வி கேட்குறார், ஒருத்தருக்குமே ஒன்றும் தெரில, எல்லோரும் வருத்தப்பட்டுருக்கா. அப்போ அவர் ஒரு கேள்வி கேட்டபோது பின்னாடிலேருந்து இவர் எழுந்து பதில் சொல்கிறார். சின்ன குழந்தை எழுந்து பதில் சொல்லானுன்னு உட்கார் உட்கார் அப்படிங்கிறாரா அவர். இல்லை கேளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு குரலை திடப்படுத்தின்ட்டு நம்ம வாந்தேஸ்வரன் பதில் சொல்கிறான். அவர் ஆ வாஸ்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி இன்னொன்று கேட்குறேன் அப்படி மேலே மேலே அவர் கேள்வி கேட்குறார். 64 வாதங்கள்லேயும் அவர் கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் வாந்தேஸ்வரன் டான் டான்னு பதில் சொல்லிடுறான். எல்லாருக்கும் சந்தோஷம். இப்போ நான் கேட்குறேன்னு நானா, இந்த குட்டி கவி கேட்குற கேள்விக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல முடியல, அவமானப்பட்டு நம்ம பெரிய பண்டிதர்னு அங்கேருந்து வந்திருக்கோம். நம்முடைய இந்த சாஸ்திரத்தில் இவன் கேள்வி கேட்குறான் பதில் சொல்லேன்னு சொல்லி அவர் ரொம்ப மூஞ்சியை தொங்க போட்டு தோல்வியை ஒத்துண்டு போய்டுறார். ஒரே ஆரவாரம், ஒரே சந்தோஷம். இந்த நம்ம சீமையோட கௌரவத்தையே இந்த வாஞ்சேஸ்வரன் காப்பாற்றினான் அப்படின்னு அந்த ராஜா, நான் இவனுக்கு ஒரு மண்டபம் கட்ட போகிறேன், ஒரு ஸ்தூபி எழுப்ப போகிறேன்லாம் சொன்னாரான். அப்போ அவெல்லாம் சொன்னாலாம் சபையில் பண்டிதர்கள்லாம், இவன் குழந்தை 18 இருந்து இவனுக்கு வந்து திருஷ்டி வந்துடும், அதனால நீங்கள் ஏதாவது ஒரு டைட்டில் கொடுங்க, நீங்கள் அந்த மாதிரி மண்டபம்லாம் வேண்டாம் அப்படின்னோடனே, இவன் வந்து தத்துவ சிந்தாமணியில் தான் இவ்வளோ புலமையோடு இருக்கான், அதனால்தான் இவனுக்கு இந்த பேர் கிடச்சிது, அதனால் சிந்தாமணி குட்டி அப்படின்னு டைட்டில் கொடுப்போம் அப்படின்னாரா ஒருத்தர். எல்லோரும் அது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாலாம். ஏதாவது நியாய சக்கரவர்த்தி தர்க்க அவதாரம் அப்படின்லாம் இல்லாமல் சிந்தாமணி குட்டி அப்படின்னு சின்ன குழந்தையாக இருக்காமோ, அதுக்கு இந்த பேரும் ரொம்ப பொருத்தமாக இருந்ததுன்னு எல்லோரும் சந்தோஷப்பட்டு அந்த மாதிரி டைட்டில் கொடுத்து அந்த குழந்தையை கௌரவப்படுத்தி அவள் அப்பாட்டெல்லாம் வந்து சொல்கிறான். எல்லாருக்கும் சந்தோஷம், இந்த மாதிரி நம்முடைய பண்டித லோகத்தோட மானத்தை காப்பாத்தினானே அப்படின்னு. அந்த நன்றியோட இந்த வாஞ்சேஸ்வரன் பின்னாடி எழுதின புஸ்தகத்துக்கெல்லாம் கூட பிரம்ம சூத்ரார்த்த சிந்தாமணி, பாட்ட சிந்தாமணி, தத்துவ சிந்தாமணி, ஸ்ராத்த சிந்தாமணி அப்படின்னு எல்லாத்துலேயும் அந்த சிந்தாமணிங்கிற பேரை வச்சு புஸ்தகங்கள் எழுதியிருக்காராம். ஆனால் இப்படி ஊர் உலகமெல்லாம் ராஜாவே சேர்ந்து கொண்டாடின பிள்ளைய அப்பா திட்டு திட்டுன்னு திட்டி வீட்டை விட்டு விரட்டினார் அப்படிங்கிறாங்க. இது என்ன கதை அப்படின்னா, அந்த காலத்தில் இந்த இங்கிலீஷ் ராஜ்யம் அப்படி எப்படி பரவிடுத்து, இங்கே மெட்ராஸ்லேயும் அவள் ஆட்சி பண்ணியிருந்தா, இங்கே ஹைகோர்ட் ஒன்று வச்சுருக்கா. அந்த ஹைகோர்ட்டில் ஹிந்து ரிலிஜன் சம்மந்தப்பட்ட, மத சம்மந்தப்பட்ட ஏதாவது வழக்கு வந்தால் அதில் அட்வைஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ஹிந்து பண்டிதரை ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி பண்டிதர் உத்தியோகம் அப்படின்னு அதுக்கு பேர் ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கா. பெரியவா சொல்கிறா இவன் எவ்வளோ குளறுபடி, இவன் என்ன மோட்டிவில் அது பண்ணான்னு தெரில, எவ்வளோ குளறுபடி பண்ணாலும் இது ஒன்று நல்லது பண்ணியிருக்கான். இந்த காலத்தில் செக்யூலர் ராஜாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் குழப்பறா, அப்படி இல்லாமல் ஹிந்து மதஸ்தர்களுடைய சென்டிமெண்ட் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு படிச்சு வாழ வச்சு அந்த ஹிந்து மதத்தோட வழக்குகளுக்கு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாமோ அப்படிங்கிறா பிரிவா. இந்த பண்டித உத்தியோகத்துக்கு ஒருத்தரை செலக்ட் பண்ணி அனுப்புறத யார் யார்கிட்டயோ கொடுக்கக்கூடாது, இந்த சிபாரிசு செய்கிற பொறுப்பை ஒரு சனாதன தர்மபீடத்துக்கு தான் கொடுக்கணுங்கிற அளவுக்கு தெரிஞ்சிருக்கவனுக்கு. அதனால் அவன் நம்முடைய காஞ்சி காமகோட்டி ஆச்சாரியால் தான் இந்த பண்டித உத்தியோகத்துக்கு ஒருத்தரை சிபாரிசு பண்ணணும்னு வச்சுருந்தானான். இந்த மணிக்குட்டியோட அப்பா தாத்தா எல்லாரும் மடத்து வித்வான்கள், அதனால் இந்த குழந்தைக்கு ஒரு பெருமை வந்தோடனே போய் ஆச்சாரியாவில் போய் நமஸ்காரம் பண்ணுறான். அவர் வேடிக்கையாக இந்த மெட்ராஸில் பண்டித உத்தியோகம் இருக்குது அதுக்கு போகிறியான்னு கேட்குறாராம். அந்த குழந்தை பாவம் அவனுக்கு இது ஆச்சாரியால் சொல்கிறா, பெரியவா சொன்னால் சரி நான் அப்பாவும் கேட்குறேன், அப்பாவும் சொன்னால் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறான். சரி நீ போய் அப்பாவை கேளுன்னு அவர் சிரிச்சுட்டே சொல்கிறார். இவன் ஆற்றுக்கு வரான், ஆற்றுல வந்து அப்பாட்ட பெரியவா என்ன மெட்ராஸில் பண்டித உத்தியோகத்துக்கு போகிறியான்னு கேட்டா அப்படின்னு சொன்னது தான் அப்பாவுக்கு எரிமலையாக வெடிச்சுட்டாரான். என்னடான்னா பிராமணன் இன்னொருத்தர்கிட்ட போய் சேவக விருத்தியே பண்ணப்படாது, இன்னொருத்தர்கிட்ட போய் சேவக விருத்தி பண்ணாலே கொஞ்சம் கொஞ்சம் அவ சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டி தர்மத்தெல்லாம் நம்ம வந்து வளைச்சு கொடுக்க வேண்டி வரும். அப்படி இருக்கச்ச இந்த கும்பினிகாரன்ட்ட வெள்ளக்காரன்ட்ட போய் அடிமை உத்தியோகம் பண்ணுறதுக்கு அவ ஆச்சாரியால் வந்து உன் மனசு என்னமா இருக்குன்னு பரீட்சை பண்ணி பார்க்கறதுக்காக கேட்குறார். நீ என்னடானா அப்பாவை கேட்குறேன் ஆட்டுக்குட்டி கேட்குறேன்னு சொல்கிறேன், இது மகாபாபம் எனக்கு வேண்டாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்ல வேண்டாமோ? என்ன படித்த என்ன பிரயோஜனம், நீ என்ன டைட்டில் வாங்கி என்ன பிரயோஜனம், உனக்கு வந்து எது ரைட்றாங்க தெரியலையே அப்படின்னு அவன் அப்பா திட்டு திட்டுன்னு திட்டி வீட்டை விட்டு வெளில போன்ட்டாரான். என்னமா ஒரு தர்மத்தில் ஒரு உறுதி. மகாபிரிவா சொல்கிறா, இந்த மாதிரி உங்களுக்கு இவர் ரொம்ப கோபிஷ்டர்னு தோணலாம், எனக்கு இந்த மாதிரி இன்னொரு நாள் நரசிம்ம சாஸ்திரி இல்லையேன்னு வருத்தமாக இருக்குது, இருந்திருந்தால் நம்முடைய மதம் இவ்வளோ க்ஷீணமாயிருக்காது. எல்லா அதாவது ஆன்மீகத்துக்கும் தெய்வ பக்திக்கும் நல்லொழுக்கத்துக்குமாகவே ஒரு தேசம்னு இருந்த நம்முடைய அனாதிகாலமாக இருந்த அந்த இந்த தேசத்தில் இன்றைக்கி லௌகீக சுகத்துக்கும் பணத்துக்கும் தான் எல்லா வாழ்க்கை அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் வாரி விட்டு எங்கே வேணால் போகிறது, எப்படி என்ன வேணால் பண்ணுறது, ஏதோ சம்பாதிக்கிறதுன்னு ஆயிட்டோம். இந்த மாதிரி இதுக்கு காரணம் எல்லாரும் இந்த நரசிம்ம சாஸ்திரி மாதிரி இல்லாதது தான் அப்படின்னு குமாஸ்தா வேலைக்கு போகுதுன்னு ஆரம்பித்து இங்கிலீஷ் கற்றுண்டு இவ்வளவு தூரம் நம்ம இறங்கி போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறா. பெரியவா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறா. பெரியவா மடாதிபதி ஆனதுக்கப்புறம் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கூட பேசலை, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இங்கிலீஷ் அமெரிக்கன் மிஷன் ஸ்கூலில் தான் படித்தார். ஆனால் இந்த மடாதிபதி ஆன பின்ன நம்மளுடைய மதத்தோட பெருமையை புரிஞ்சுண்டு புரிஞ்சுண்டு அந்த மகான்களோட பழகி அதெல்லாம் கற்றுண்டு அதுக்கப்புறம் பெரியவாளுக்கு ஆஹா இந்த இங்கிலீஷ்காரன் எவ்வளோ வஞ்சகம் பண்ணியிருக்கான், நம்முடைய தேசத்தில் வந்து கொள்ளையடிச்சின்னு போன சொத்தெல்லாம் போட்டோம், ஜனங்களெல்லாம் பட்னியால் கொன்னதெல்லாம் போட்டோம், நம்முடைய படிப்புக்கும் நம்முடைய மதத்துக்கும் எவ்வளவு ஹானி பண்ணியிருக்கான்னு நினச்சி பார்த்து பெரியவா அந்த இங்கிலீஷ்லேயே பேசக்கூடாதுன்னு வச்சுருந்துருக்கா. அப்படி அப்புறம் நம்முடைய மதத்தை எப்படி காப்பாற்றுறது, இதை எப்படி மீட்கிறதுன்னு யோசித்து 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 எவ்வளவோ திட்டங்கள் போட்டு இன்றைக்கி நம்ம ஒரு பூஜை பண்ணுறோம், ஒரு ராமாயணம் படிக்கிறோம், வேதம் படித்தவா இருக்கா, சம்ஸ்காரங்கள் பண்ணுறோன்னா பெரியவா தான். இந்த ஜெயந்தியில் அவர் அதை நினச்சே ஆகணும். அப்படி ஒரு உபகாரம் பண்ணவா அந்த பெரியவா சொல்கிறா, இந்த நரசிம்ம சாஸ்திரி அவ்வளோ கண்டிப்பாக சொன்னதை பற்றி உங்களுக்கு என்ன தோணாலும் சரி எனக்கு வந்து அவர் பண்ணது தான் சரின்னு தோன்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் கொஞ்சம் அப்பா கோச்சிருந்தாலே பிள்ளை விட்டு விட்டு ஓடி போய்ட்றான், அப்புறம் ஒன்று மனசில் வச்சுக்காமத்துக்கு வா நாங்கள்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டோம், உன்னை பார்க்காம மரணப்படுக்கையில் இருக்கோன்னு நியூஸ் பேப்பரில் கொடுக்குறா, அந்த பையன் வந்து சேர்றான். அப்படி இல்லாமல் நம்ம மணிக்குட்டி அப்பா சொன்னதில் நியாயம் இருக்குது. ஆச்சாரியால் கேட்டபோது நெருப்பு தூக்கி மேலே போடுறேன்னு சொன்னால் நான் அப்பாவை கேட்டு வரேன்னு சொல்லுவியா அப்படிங்கிறா அப்பா. ஐயோ பதற மாட்டியா, அந்த மாதிரி இந்த பண்டித உத்தியோகம் சொன்ன மாதிரி நீ பதற வேண்டாமோ அப்படிங்கிற அப்பா. அது நியாயம், நம்ம வந்து ஹைகோர்ட் வேலை அப்படின்னு சொன்னோடனே துடி துடிச்சிருக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து என்னன்னு கூட தெரிஞ்சுக்காமல் நம்ம தலையாட்டினதே தப்பு, நம்ம அப்பா சொன்னது வாசம் தான். அப்பா மனசு குளிரும்படியாக நம்ம தபஸ் பண்ணணும் அப்படின்னு காவேரி கரையில் போய் உட்காந்து தபஸ் பண்ணுறார். அப்படி ஒரு உத்தம குழந்தை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு அந்த சொன்னதை வந்து புரிஞ்சுட்டு அவர் போய் தபஸ் பண்ணிருக்கார். ஊர்க்காரெல்லாம் வந்து நரசிம்ம சாஸ்திரிகிட்ட சொல்லி உத்தம குணம் அவங்க குழந்தைக்கு, அவனுடைய குழந்தைய போய் இந்த மாதிரி ஹிம்சை பண்ணலாமா, தயவு செய்து கூட்டின்னு வாங்கோ அப்படின்னு அவரை சமாதானம் பண்ணி அப்புறமா அந்த குழந்தை ஆற்றுக்கு வந்து அப்புறம் இன்னும் படிச்சுட்டுருக்கான். ஆனால் மனசில் இப்போ அவன் அப்பா அந்த ஊரின வித்து வளர்ந்து அந்த பையன் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கான் அப்படிங்கிறது தான் செகண்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. அந்த அப்படி பார்த்தா இந்த மணிக்குட்டி கதையே அடுத்ததில் வந்து அந்த ஸ்னேக தர்மம்னா என்ன, ஒரு மனைவி எப்படி நடந்துக்கிறா, எவ்வளோ தூரம் ரோஷமாக இருக்கணும், படிப்போட பெருமை என்ன, அந்த கௌரவம், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகான சீன்ஸ்லாம் வருது. அதெல்லாம் நான் நாளைக்கு சொல்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராமா.